நீங்க வந்துட்டா அது போதும் ஆண்டவரே, அது போதும். இந்த நாளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க பிரச்சனத்திற்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேல வாழ்க்கையை நீங்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறீங்களே, அதற்கும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வார்த்தையானது அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆண்டவர். ஓ, அது எங்களோடு பேசட்டுக்கும் அப்பா. அனுப்புங்க ஆண்டவர, அனுப்புங்க ஆண்டவர. எல்லாரும் கரங்களை தட்டி தேவாவி ஆண்டவருக்கு நல்லாண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நடத்துவீராக. நசரேயனாய் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். அவருடைய பிரசன்னம் வந்துட்டா எல்லாம் மாறிடும் பாருங்க. வாழ்க்கை எல்லாம் மாறிடும் பாருங்க. நம்முடைய நோக்கம் எல்லாம் மாறிடும் பாருங்க. அதான் நமக்கு முக்கியமான. தேவன் வந்துட்டார் சொல்லி சொன்னா எல்லாம் மாறிவிடும். இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய ஊழியக்காரனாகிய ஜான் பீட்டர் அவர்கள் நம்மத்தில் இருப்பது நமக்கு மிகவும் சந்தோஷமானது. அவர் கடந்த முறை நம்மத்திலே வந்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அவருடைய ஊழியம் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்ததும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. ஆகையினாலே இந்த வேளையிலே, இந்த நாளிலே நம்மத்திலே தேவனுடைய வார்த்தை கொடுப்பதற்கு நம்ம தேசத்தில் இருந்து ஒரு ஊழியக்காரர் நம்மத்திலே வருவது அது பெரிய சலாக்கியம் பாருங்க. இலங்கையில இருந்து அநேகர் வருவது கிடையாது இல்லையா. அவர் ஒரு 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 நம்ம தேசத்துல இருக்கிற ஒரு ஊழியக்காரன் நம்ம மத்தியிலே வந்து நமக்கு தேவனுடைய வார்த்தையை தருவதும் நம்மளை ஆசீர்வதிப்பதும் மேன்மையானதும் பிரயோஜனமானதுமாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது இல்லையா. ஆகையினாலே இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை கொடுப்பதற்கு கர்த்தருடைய ஊழியக்காரனை நான் அழைக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் மிகுந்த அன்புடன் வாழ்த்துகிறோம். அருமையான நேரத்திலே தேவன் எனக்கு கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் இந்த நாளிலே இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்தபடியினால், அது மாத்திரமல்ல விசேஷமாய் போதகர் அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த தேவனுடைய சமூகத்திலே இந்த பழிப்பிடத்தை இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் தந்திருக்கிற கிருபைக்காகவும், சபை மூப்பர்கள், சபை ஊழியம் செய்கிறவர்கள், விசுவாசிகள் யாவருக்கும் மிகுந்த நன்றி. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது என்னை? ஆமே. நிச்சயமாக இலங்கை தேசத்துக்காக ஜபிக்கிற ஜபத்தினூடாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறார். தேவன் ஜபத்தை கேட்கிறார். அது மாத்திரமல்ல, மக்களுக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, இன்றைக்கு யுத்தத்தை நிறுத்திவிட்டோம், ஜனங்களை அழித்துவிட்டோம் என்ற முடிவோடு மாத்திரமல்ல, இன்றைக்கு கிறிஸ்தவத்தையும் அழிக்க வேண்டும் அப்படி என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு செயல்பட்டு வருகிறார்கள். அநேக ஆலயங்கள் அங்கு சேதமாக்கப்பட்டிருக்கிறது, ஊழியக்காரர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்காகவும் ஜெபி, இந்த யுத்தத்திலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம், இந்த கிறிஸ்தவத்தை நாங்கள் சம்பூர்ணமாக அழிக்க அப்படி என்ற எண்ணத்தோடு அங்கு கிரியை செய்கிற நிறைய சம்பவங்கள் நடைபெறுகிறது. அதற்காக ஜெபியுங்கள். ஆண்டவருடைய நாமம் எங்களுடைய தேசத்திலே உயரும்படியாக நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் தேவனுடைய வார்த்தைக்காக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணானு என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.
சர்வவல்லமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல மாலை நேரத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி, இந்த நேரத்திலும் ஒரு மனுஷனுடைய சொந்த வார்த்தைக்காக அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வார்த்தைக்காக உம்முடைய மக்கள் வந்து நிற்கிறார்கள் ஆண்டவரே. சுவாமி, இந்த 6வது மாதத்திலும் 1வது நாள் உம்முடைய சமூகத்தில் இருக்க பண்ணினரே, அதற்காக நன்றி. இந்த ஆரம்ப நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வந்தது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது சொல்லத்தக்கதாய். பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் அசைவாடி வழி நடத்தி எல்லும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த அருமையான அபிஷேக ஆராதனையினூடாக நீர் எங்களோடு கிரியை செய்து உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பினீர். உம்முடைய மகிமை எங்களோடு ஆண்டவரை கடந்து வரும்படியாய் நீர் உதவி செய்தீர். அதற்காக நன்றி சுவாமி. இந்த வார்த்தை நேரத்திலும் நீர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். சரி, நாங்கள் வேதத்திலே ஆதியாகமம் 41வது அதிகாரம் 51-52.
யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளியவனுக்கு எப்ராயீம் என்று பெயரிட்டான். எகிப்து தேசத்தில் வந்த பரிபூரணம் உள்ள 7 வருஷங்களும் முடிந்தவின்.
சரி, நான் நினைக்கிறேன் எங்கள் யாருக்கும் யோசேப்பை பற்றி தெரியும். எல்லாருக்கும் தெரிந்த இந்த வேத பகுதியினூடாக ஒரு கிரியை முறையிலே இந்த தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்க போகிறோம். இதனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த இடத்துல பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரான ஆகிய போத்திபாயின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத் அவருக்கு பெற்றான். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு என்ன பெயர்? மனாசே என்று பெயரிட்டான். இளையவனுடைய பெயர் எப்ராயீம். மனாசே என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க சிஸ்டர்? மனாசே என்றால் மறந்து விடுதல். தேவன் எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார். எப்ராயீம் என்ற அந்த பெயருடைய அர்த்தத்தை பார்க்கிற பொழுது பழகி பெருக பண்ணினார். இப்ப பாருங்க, நான் சபையில போதகனா இருக்கிறனால விசுவாசிகள் அவங்களுக்கு பிள்ளைகளுக்காக பெயர் வைக்கும்படியா சொல்லுவாங்க. பாசம் நல்ல பேரை தேடித்தாங்க அப்படின்னு. அவ எல்லாம் நல்ல பேரெல்லாம் இப்ப கொடுத்து முடிஞ்சு, வேற பேர் இல்ல கொடுக்கறதுக்கு. ஆனா ரோமர்ல நிறைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுக்காக சபையில ஊழியம் செஞ்சவர்கள். அப்ப இந்த இடத்துல அங்கு யோசேப்பே தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அர்த்தம் உள்ள பெயரை வைக்கிறார். வேதத்துல நாங்க பார்க்கலாம், யோசேப்பு ஒரு அடையாளமாக ஒரு அர்த்தம் உள்ள பெயரை வைக்கிறார். அங்கு மூத்த மகனுக்கு மனாசே என்று சொல்லி தேவன் எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார். யோசேப்புடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் மறந்து போகிற ஒரு சம்பவமா இருக்கல. அது குறித்து நாங்க பார்க்க போகிறோம். அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் நடந்தது. அது எல்லாவற்றையும் அவன் மறந்து விட்டான். இந்த நாளிலே இன்றைக்கு நாங்கள் 1வது நாளுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். 6வது மாதத்திலே கடந்த வருடங்களிலே மாதங்களிலே நாட்களிலே என்ன நடந்ததோ அவை எல்லாவற்றையும் இன்றைக்கு ஒரு மறக்கிற நாளாய் மாறப்போகிறது. ஆமென். ஆகவே எப்படி நாங்கள் மறக்கலாம் என்றெல்லாம் நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற பொழுது யோசேப்பு ஒரு தேவனுடைய மனுஷனாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட்டான். விசேஷமாய் பார்ப்போம் என்றால் ஒரு நல்ல ஒரு வாலிபன், நல்ல ஒரு வாலிபன். அந்த வாலிபனுடைய வாழ்க்கையிலே தேவ பயம் இருந்தது. இந்த தேவ பயம் உள்ள ஒரு மனுஷனைத்தான் ஆண்டவர் எடுத்து பாவிக்கிறார். தேவனுடைய வேலைக்கு தேவை தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஆள். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனை வைத்துதான் ஆண்டவருக்கு ஒரு வேலையை செய்ய முடியும். ஆகவே இந்த தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். அவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் நடைபெற்றது. அவனுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் நடந்தது. இரு பகுதிகள் இருக்கிறது. சில காரியங்கள் அவனால் அறிந்து கொள்ளக்கூடியதா இருந்தது, அடுத்த பக்கம் அவனால் காண முடியவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி எங்களுக்கும் பெரிய ஒரு பிரச்சனை அடுத்தா, எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் எங்களுக்கே தெரியாது. நாங்கள் விமானத்துல போகிற பொழுது பாபா நாங்க ஜன்னல் எல்லாம் பார்த்தோம். நாங்க நினைச்சோம் ஆரம்பத்துல எல்லாம் நல்லா பார்த்துட்டு போலான்னு. அப்படி ஜன்னல்ல பார்த்தா எல்லாம் மேக மண்டலம் தான் இருக்கும், வெள்ளையா. ஆனா அந்த நேரத்திலயும் இந்த விமானம் எங்க போகுது அப்படின்றது எங்களுக்கு எப்படி தெரியும்? அங்கு டிவி மூலமாக சேட்டலைட் ஊடா எங்களுக்கு தெரியும். இந்த நாட்டுக்கு மேலாக, இந்த கண்டத்துக்கு மேலாக போகிறது, கடலுக்கு மேலாக பறக்கிறது, இவ்வளவு நேரம் இருக்கிறது, இவ்வளவு வேகத்துல போகுது, இத்தனை அடி உயரத்துல போகுது எல்லாம் பாக்குறதுனால நாங்க அதை குறித்து எந்த பயமே கிடையாது. எனக்கு தெரியும் சரியா அந்த இடத்துல போய் சேர்ந்துடும் அப்படின்னு. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்க அப்படி ஒன்னு எதிர்பார்க்கிறோம், அப்படி இருந்தா எங்களுக்கு நல்லோம் அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை, அப்படி எங்களுக்கு காண்றதுக்கு இல்லை. அதனாலதான் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளையும் சஞ்சலங்களையும் ஒரு கஷ்டத்தையும் புரிந்து கொள்ளாத சூழ்நிலை நாங்க போறோம். இந்த யோசேப்பு வாழ்க்கையில இந்த தேவனுக்கு பயந்த மனுஷனை எடுத்து ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றினார், தம்முடைய திட்டத்துக்காக நோக்கத்துக்காக பயன்படுத்தினார். எங்களுக்கு நல்லா தெரியும், மனுஷன் பாவத்தில் விழுந்த உடனே, ஆதியாகமம் 3:15 நாங்க பார்க்கலாம், அங்கு தேவன் மனுஷனை அங்கு சிருஷ்டித்தார். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவத்தில் விழுந்தார். பாவத்தில் விழுந்த உடனே அவர்களுக்கு இரட்சகரை அனுப்புவதாக ஆண்டவர் முதலாவதாக ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இரண்டாவது சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம், ஆதியாகமம் 3:15 நாங்கள் இன்னொரு பகுதியை பார்க்கும்படி இரண்டாவது முறையாகவும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். வாசித்து பாருங்க, ஆதியாகமம் 12:3. நான் நிறைய வசனங்களை,
ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமி உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன், பூமி உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு எங்களை குறித்து ஆண்டவர் முன்ன அறிவித்து சொல்றார், நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து ஆண்டவர் எங்களை உயர்த்திருக்கிறார். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலனா நாங்க அதை யாருமே நம்பவே முடியாது. ஆண்டவர் அறிஞ்சு நாங்க தாழ்ந்து போன சரித்திரமே கிடையாது. ஆகவே ஆண்டவர் இந்த இடத்துல இந்த குடும்பம், உதாரணமாக ஆண்டவர் உலக இரட்சகராகிய இயேசுவை அனுப்பும்படியாக ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஜனத்தை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தி வருகிறார். அதுதான் இந்த ஆபிரகாமுடைய வம்சம். அப்ப ஆபிரகாம் அங்கிட்டு நாங்கள் பார்க்கலாம், ஈசாக்கு, ஈசாக்கு அங்கிட்டு பிற்பாடு யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், அந்த பிள்ளைகள்ல தான் இந்த யோசேப்பு வாரார். அப்ப ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்துல இந்த ஆபிரகாமுடைய குடும்பம் மிக முக்கியமா இருக்குது. ஆண்டவருக்கு தேவைப்பட்டது இந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தை, இந்த ஆபிரகாமுடைய வம்சத்தை ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதன், 2 பேர், அப்படியே குடும்பமாக அவங்க வாராங்க. அப்ப இந்த வம்சத்தை ஆண்டவர் பாதுகாக்கணும். ஏன் பாதுகாக்கணும்னா, அந்த அந்த வம்சம் அழிந்து போகிற பல சூழ்நிலைகள் நடந்தது, பலவிதமான சூழ்நிலைகள் நடந்தது. நீங்க வேதத்தை வாசி பாருங்க, ஆதியாகமம் 34:29-31.
அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரிகளையும் சிறைப்பிடித்து வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். அப்பொழுது யாக்கோப்பு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெருசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசிய போல நடத்தலாமோ என்றார்கள்.
தெரியும், தீனால், யாக்கோபனுடைய பிள்ளை தீனால், யாக்கோபு அங்கு லாபான் இடத்திலிருந்து வந்த பொழுது தான் அபிஷேகம் பண்ணின பெத்தேலுக்காக அந்த கல்லத்துக்காக அவன் போகும்படியா அங்கிருந்து வாரான். ஆண்டவர் அந்த இடத்துக்கே போகும்படியா அவன் அனுப்புறாரு. ஆனா அவன் சீகே ஊர் அருகே வந்து அவன் குடியிருக்கிறான். அந்த நேரத்துல தான் இந்த யாக்கோபுடைய பிள்ள அங்கு சீக முறை பார்க்க போகுது. அது நிமித்தமாக அந்த பிரபுடைய மகன் மூலமாக இந்த பெண் கெடுக்கப்படுறான். அதுக்கு பிற்பாடு என்ன நடக்கிறது, யாக்கோபுடைய குடும்பத்தில் ரொம்ப கோபப்படுறாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த சீகேம் ஒரு பிரபுவாகி அவன் வந்து தன்னுடைய மகனுக்காக யாக்கோபுடத்துல பேசுறார், என்னுடைய மகன் உங்களுடைய பெண்ணை விரும்பி இருக்கிறான், அதனால தயவு செய்து எங்களுக்கு இந்த திருமண காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி தரும்படியாக. அப்பொழுது என்ன சொல்றாங்க, சரி நாங்க எல்லாம் ஒழுங்குபடுத்தி தார, என்ன செய்யணும், உங்களோட ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஆண் மக்கள் எல்லாரும் விருத்த சேதனம் செய்யணும். அவன் சொல்றான் இவ்வளவு வெகுமதினால நாங்க தாரோம் அப்படின்னு. அப்ப இவங்களுக்கு சர்வ சாதாரணமா தெரிஞ்சிச்சு. இதுக்கு காரணம் அவங்க ஒரு தந்திரமான ஒரு யுத்தத்தை செய்யறாங்க, தந்திரமான ஒரு யுத்தத்தை அவங்க செய்யறாங்க. அங்க இருக்கிற ஆண் மக்கள் எல்லாம் அங்கு வருத்தப்படுகிற பொழுது இந்த லேவியும் சிமியோனும் போயிட்டு அவர்கள் எல்லாரும் அழிச்சிட்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் பரிசுத்தமும் ஒரு நல்ல ஒரு உடன்படிக்கையை கொடுத்த இந்த பரிசுத்த ஒரு உடன்படிக்கையை அவங்க துட்பிரயோகம் செய்யறாங்க. அது நிமித்தமா என்ன நடக்குது, அந்த ஊரெல்லாம் அழிச்சிட்டு வாராங்க. ஆனா நீங்க பார்க்கலாம், தேவன் இந்த மக்களை குறித்து ஒரு பயங்கரத்தை கொடுத்தனால தான் அவங்க எதிர்த்து அடிக்கல. 35வது அதிகாரம் 5வது வசனம்.
பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள்.
பாருங்க, தேவனால் ஒரு பயங்கரம் நடந்தனால தான் எல்லாருக்கும் தெரியும் என்ன, இந்த செஞ்ச யுத்தம் அநியாயமானது, இது பிள்ளையானது. அப்ப அவங்க திருப்பி எல்லாரும் கூடி இந்த குறுகிய ஜனத்தை, சுமார் ஒரு 70 பேர் கூட இன்னும் வரல, இந்த ஜனத்தை சம்பூர்ணமா அழிச்சிருக்கலாம். ஆனா தேவன் ஒரு பயங்கரத்தை விட்டனால தான் அவங்க திருப்பி எதிர்த்து அடிக்கல. ஆனா யோசிச்சு பாருங்க, தேவன் அதை கிரியை செஞ்சார். இந்த லேவியும் சிமியோனும் அந்த விதமான உணர்வுல இருந்திருக்க மாட்டாங்க, ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இப்ப இங்க எங்கட நாட்டுலன்னா, இந்த இப்ப ஜெர்மன் நாட்டுல ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அங்க மோசையோட காலகட்டத்துல மனக்கு பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் மாறுதான். இன்னைக்கு யாரையாவது அடிச்சா அவங்க ஆயுள் முழுவதும் தெங்க கட்ட வரும் அவங்களுக்கு. அப்ப அதனால யாரையுமே அடிக்க மாட்டாங்க சரியான பையன். ஆனா நம்ம நாட்டுல எல்லாம் அப்படி இல்லை, யாராவது ஒரு அடிச்ச ஒரு மனுஷனை அடிச்சுட்டா அவன் தான் ஜண்டியன். அப்ப இவங்களுக்கும் இந்த லேவி சிமியோனுக்கும் ஒரு துணிச்சல் வந்துடும், ஒரு கிராமத்தை ஒரு பட்டணத்தை நாங்க அழிச்சிட்டு வந்துட்டோம், இன்னும் ஒரு காரியத்துக்கு துணிவாங்க. அப்படி இவங்க செஞ்சாங்கன்னா நிச்சயமா இந்த சின்ன வம்சம் அழிக்கப்பட்டு போயிரும், அது ஆண்டவர் அறிவார். ஆகவே தேவனுக்கு விருப்பம் இந்த ஜனத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல பாதுகாக்கணும். ஆமே, இந்த இடத்துல ஜனங்களை கொண்டு போய் பாதுகாக்கணும். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம் நாங்க பார்க்கலாம். 38வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடக்குது. 2வது வசனத்திலே நாங்கள் பார்ப்போம் என்றால், அதே வாசிங்க.
அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரான் என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானியனுடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோட சேர்ந்தான்.
முதலாவது இந்த முதல் பிரச்சனை யுத்தத்தினால இவங்க அழிஞ்சு போவாங்க. ரெண்டாவது காரியம், இந்த பரிசுத்தை விட்டு இவன் இந்த யூதா என்ன செய்யறான், ஒரு கானானிய பெண்ணை தேடி அவன் போயிட்டான். அவர் வீட்டுல பாருங்க, எப்பயும் சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் கொடுத்து அங்க ஒரு எடுத்துக்காட்டா இருப்பாங்க. அப்ப யூதா தவறு செஞ்சனால ஏனையவர்களும் போயிட்டு அவிதமான பலவிதமான தவறுகள்ல ஈடுபடல. அப்படி ஈடுபட்டா இந்த பரிசுத்த சந்ததி இந்த உலகத்தோடு கலந்து உலக இரட்சகராகிய இயேசு பிறப்பதற்கு தடையாக இருக்கும், இரட்சகர் பிறப்பதற்கு தடையா இருக்கும். ஆகவேதான் ஆண்டவர் விரும்பினார் இந்த ஜனத்தை மிகுந்த ஒரு பாதுகாப்பா ஒரு இடத்துல கொண்டு போகணும் அப்படின்னு. அதன் நிமித்தமாகத்தான் அந்த தேவனுடைய திட்டத்துக்காகத்தான் இந்த தேவனுக்கு பயப்படுகிற யோசேப்பை ஆண்டவர் பாவித்தார் இந்த ஜனத்தை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக. அது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாத நிலைமைக்கு போகிறார். இந்த எகிப்தின் ராஜா பார்வோன் அவங்களுக்கு கோசே நாட்டிலே நைல் நதி அருகாமலே ஒரு அழகான ஒரு இடத்தை கொடுத்தார். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் புஷ்டியும் ஆசீர்வாதமாக அவங்க வளர்ந்தாங்க. இன்னொரு கட்டத்தை பாருங்க, அவங்க தவற வாய்ப்பு இல்லை. இந்த எகிப்தியருக்கு இந்த எபிரேயர்கள் அருவறுப்பா காணப்பட்டாங்களாம். ஒரு நம்ம நாட்டுல சாஸ்திரம் பாக்குறவங்க மாதிரி, ஜிப்சிஸ் மாதிரி. அப்ப இவங்க ஒரு அருவறுப்பா காணப்பட்டாங்க. ஆகவே எகிப்தியர் வந்து இவங்களோட திருமண சம்பந்தம் கலக்க மாட்டாங்க, இந்த யூதா செஞ்ச மாதிரி வேலை நடக்காது. அதனாலதான் ஆண்டவர் அப்படியே அவங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சாரு. அதனால இவங்களோட இனத்திலேயே அவங்க திருமணம் முடித்து நாங்க பார்க்கலாம், ஒரு 450-430 வருஷம் வாரத்துக்கு இடையில லட்சக்கணக்கான ஜனங்களா பெருகுனா. ஆமே, அது மாத்திரமல்ல, அந்த லேவியும் சிமியோன்னு செஞ்ச மாதிரி ஒரு சந்தர்ப்பமும் வராது. ஏன்னா இப்ப எகிப்துல நிக்கிறாங்க, ஏதாவது ஒரு யுத்தம் பிரச்சனை அப்படின்னு சொன்னா அங்க பார்வோன் பாத்துக்கிறான், இவங்க யுத்தத்துக்கு போக தேவையில்லை, இவ்விதமான வீண் பிரச்சனைக்கு போயிட்டு சண்டையில விழவும் தேவையில்லை. அதனாலதான் ஆண்டவருக்கு தேவைப்பட்டது இந்த ஜனத்தை பாதுகாக்கும்படியா ஆண்டவர் ஒரு இடத்துல கொண்டு போய் அவங்கள பாதுகாத்தார். இந்த ஜனம் அங்கங்க கலந்து அநியாயமாய் போய்விடாதபடி ஆண்டவர் அந்த இடத்துல வழி நடத்தினார். அவ அந்த இடத்துல இருந்து அவங்க வளரக்கூடியதா இருந்தது. இவங்களுக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுப்பதாக சொன்னாலும் அந்த கானா ஒரு நாட்டை ஆளுவதற்கான திறமைகள், அவங்களுக்குள்ள சக்திகள், ஒரு யுத்தம் வந்தா அதுக்கு முகம் கொடுக்கிற எந்த திறமையே இவங்ககிட்ட இருக்கல. அவ்விதமான ஒரு சூழ்நிலை வரக்காட்டியும் ஆண்டவர் அவங்களை வச்சிருந்தார். அல்லேலூயா. அது மாதிரிதான் ஆண்டவர் எங்களையும் ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சிருப்பார். தகுந்த நேரம் தகுந்த காரியம் வருகிற பொழுது ஆண்டவர் எங்களை சரியான முறையிலே வழிநடத்தி எங்களை கொண்டு போவார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. கானான் தேசத்தை தாரேன்னு சொன்னா கட்டாயம் தருவார். ஆனா அதுக்கு காலங்கள் நேரங்கள் எல்லாம் இருக்குது. அடிக்கடி நான் சொல்ற ஒரு வார்த்தை தான், நாங்க ஓடுற வேகத்துல ஆண்டவர் ஓட மாட்டார். நாங்க அதிக வேகம் கூட என்னோட ஆண்டவரை நீங்களும் வாங்க இல்ல, ஆண்டவருடைய நேரம் காலம் சரியா அமையும். அந்த நேரத்துல ஆண்டவர் நேற்று எல்லாமே செஞ்சு தருவார். தொடர்ந்து நாங்க போக போறோம். ஆகவே இந்த காலகட்டத்தில தான் யோசேப்புடைய இந்த 13 ஆண்டுகள்ல நடந்த சம்பவங்கள் வந்து மிகவும் மறக்க முடியாத சம்பவம். வேதனைகள், பலவிதமான சம்பவங்கள்லாம் நடந்தது. அதனாலதான் அந்த வேதனைகள் நீங்கி அவன் இருந்த பொழுது, அவனுடைய பிள்ளைகள் பிறந்த பொழுது அவன் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமையில இருந்தாலும் கடந்த காலத்தை அவனுக்கு மறக்க முடியல. அதனால அதை மறந்து போகும்படியா அந்த பிள்ளைகளுக்கே பேர் வச்சான். இப்ப பாருங்க, எங்களுடைய பேரை எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. முதலாவது எங்களை நாங்க கூப்பிட்டாலும் வரமாட்டோம். அப்ப தாயின் கருவில உருவாகி வளர்ந்து சின்ன பிள்ளையா நாங்க இருக்கிறோம். அந்த நேரத்துல எல்லாரும் எங்களை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. என்ன எங்களை தடவி தடவி எங்களை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. எங்களுக்கு காதல் எங்களுக்கு விளங்காது, இல்லாட்டி நாங்க போக மாட்டோம். அவங்க சொல்றது எங்களுக்கு கேட்காது, எங்களுக்கு பேச முடியாது. அப்ப சின்னதுல இருந்து எங்களுடைய பேரை அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கும் நாங்க மறைக்கும் மட்டும் எங்களுடைய பேரை சொல்லுவோம். அப்ப பேர் வந்து திருப்பி 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 சொல்லக்கூடியது ஒண்ணு. அப்ப இது என்ன காண்றோம்னா, அறிக்கைய பாக்குறோம். நாவின் அறிக்கை, மரணம் ஜீவனம் எங்க இருக்குதா? நாவின் வார்த்தையில இருக்குது. நாங்க என்னத்தை சொல்றோம் அடிக்கடி? நாங்க என்னத்தை சொல்றோம் அடிக்கடி? உபயோகிக்கிற வார்த்தை என்ன? சிலர் இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க. நான் செத்து போயிடணும், நான் செத்து போயிடணும், நான் செத்து போயிடணும், ஆண்டவரே என் உயிரை எடுத்துருங்க, என் உயிரை எடுத்துருங்க, என்னை எடுத்துருங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பொட்டுன்னு போயிருவாங்க. சொல்லாதீங்க நீ அப்படி. சில நேரத்தில் என்னதான் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கிறேன்னு சொல்லவே மாட்டாங்க. எங்கட நாட்டில் இந்த முஸ்லீம் இருக்கு, முஸ்லீம் ஜனங்கள் பிசினஸ்ல கூடுதலா ஈடுபடுறாங்க. என்னதான் வியாபாரம் போனாலும் எங்க இன்னைக்கு வியாபாரம் இல்ல பாஸ் அப்படின்னு தான் சொல்லும். சரி பாருங்க, முதலாளி மார்களை காய்ச்சி பாருங்க, இவ்வளவு நல்ல வியாபாரம் போனாலும் ஐயோ இன்னைக்குன்னா சரியான கஷ்டமா தான் இருக்கு அறிக்கை. அதுதான் சொல்லுவாங்க. இல்ல இல்ல, சில நேரத்துல கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. சிலர் தான் நல்லா இருக்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன். எங்க பிரதர் ஏதோ போறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றது வந்து ஆண்டவருக்கு பெரிய சந்தோஷம். ஓய்வு நாள் வந்து அவருடைய ஒரு மனமகிழ்ச்சியான நாள், அவருடைய மனமகிழ்ச்சியான. பாருங்க, நல்ல திறமையா பாடெல்லாம் பாடி முழு பலத்தோடு ஆண்டவரை நோக்கி ஆராதனை செஞ்சான். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நாங்க வந்திருக்கிறோம். அப்ப நாங்க மனமகிழ்ச்சியா இருப்பது ஆண்டவருக்கு சந்தோஷம். என்னுடைய சிரித்த முகங்களை காட்டணும். நாங்க வேற எங்கதான் போயிட்டு இதை காட்ட போறோம்? ஆண்டவர் எங்களை பார்க்கலாட்டி, ஆண்டவர் முன்னிலையில எங்களுடைய சீதேவியான முகம் தெரியலாட்டி வேற என்ன பிரயோஜனம்? ஆண்டவருடைய சமூகத்துல நாங்க அழகா வரலாட்டி வேற எங்கு நாங்க அழகா போயிட்டு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. ஆகவே நீங்க எல்லாரும் மிகுந்த அழகா நல்ல முறையில ஆசீர்வாதமான உள்ளத்தோடு இந்த நேரத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆகவே எப்பொழுதும் எங்களுடைய நாவின் வார்த்தைகள், அறிக்கைகள் ரொம்ப முக்கியம். நான் நல்லா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் இப்பயாவது பார்த்து துக்கமா இருக்கிறேன், சஞ்சலமா இருக்கிறான்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை பிசாசுக்கு. பிசாசுக்கு அதுதான் தேவை. நாங்க எப்பொழுதும் ஆண்டவரை தூசிக்கணும், துக்கமா இருக்கிறேன்னு சொல்லணும். எங்களுடைய நாவின் வார்த்தையை அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். யோபுடைய வாழ்க்கையில சோதனை நடந்த பொழுது கூட அவன் எப்பொழுதும் அந்த நாவின் வார்த்தையை தான் எதிர்பார்த்தான். தேவனை தூசித்து ஜீவனை விட்டோம். நாங்க எந்த நாவில ஆண்டவரை துதிக்கிறோமோ, எந்த நாவினால ஆண்டவரை புகழ்றோமோ, அந்த நாவினாலேயே நாங்க ஆண்டவரை தூசிக்கணும். இதை தான் பிசாசு விரும்புறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்க எப்பொழுதும் எங்களுடைய நாவின் அறிக்கையை ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். ஆகவே இந்த 13 ஆண்டுகள் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடந்தன. அதுல 3 சம்பவத்தை நான் உங்களோடு சொல்லிட்டு, அந்த 3 சம்பவங்களை எப்படி அவன் மறந்தான், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கிரியை முறையில நாங்கள் பார்ப்போம். முதலாவது அவனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் தான் ஆதியாகமம் 37 அதிகாரம் 19-20 வாசிங்க.
ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொற்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொற்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள்.
சரி, முதலாவது அவனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம் மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான் இந்த யோசேப்பு. வந்து எங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும், அவன் கண்ட சொப்பனத்தையும் தரிசனத்தையும் தன்னுடைய சகோதரர்களுக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு அவன் என்ன செய்யறான், வெளி காட்டுறான், தரிசனத்தை சொல்றான். அப்ப தரிசனத்தை சொல்றதுக்கு காரணம் அந்த தரிசனத்துக்கு உதவி செய்யும்படியா. ஆனா இந்த இடத்துல பார்க்கலாம் அவங்க எல்லாம் அந்த தரிசனத்துக்கு எதிராக கிரிய செய்யறாங்க. இவங்களுக்கு அந்த யோசேப்பை கொள்ளணும்னு அவசியம் இல்லை. இங்க பாருங்க, ஒருவரை ஒருவர் நோக்கி யார் வாரா, யோசேப்பு வாரன்னா சொல்றாங்க, சொப்பனக்காரன் வாரா. எப்ப அவன் சொப்பனத்தை சொன்னானோ அதுதான் அவங்களுக்கு முக்கியம். சொப்பனக்காரன் வாரா, நாங்க அவனை கொண்டுட்டோம்னு சொன்னா இந்த சொப்பனங்கள் எல்லாம் எப்படி நிறைவேறும், இந்த தரிசனங்கள் எப்படி நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிரதான இலக்கு வந்து அந்த யோசேப்புடைய தரிசனங்கள் எல்லாம் இல்லாமலாக்கணும், அந்த திட்டத்தை இல்லாமலாக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு இலக்கு ஒரு தரிசனத்துக்கு எதிராக இருக்கிறவங்களை நாங்க மறக்க முடியுமா? இப்ப பாருங்க, உதாரணமா யோசிச்சு பாருங்க, ஒரு வாலிப பிள்ளைகள் இருக்கிறான். இந்த வாலிப பிள்ளைகள்ல யாரையோ, அந்த பிள்ளைகள் ஒரு ஆணையோ பெண்ணையோ விரும்பிட்டாங்க, அதற்கு தடையா வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கிறாங்க. அம்மா அப்பா சொல்றாங்க, மகனே நீ இதை செய்யக்கூடாது, இது ஆண்டவருக்கு சித்தம் இல்ல, இதை செய்யக்கூடாது அப்படின்னு யாராவது தடையா இருந்தா பெற்று வளர்த்த அந்த பெற்ற தாய் தகப்பனே என்ன செய்யறாங்க, அந்த பிள்ளை எதிர்க்குது. ஏன்னா என்னுடைய இலக்கு அடைய முடியாம, என்னுடைய தரிசனத்தை அடைய விடாம இந்த பெற்றோரே தடுக்கிறாங்க. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, சிலர் பெற்றோரை கொலை செஞ்சவங்களும் இருக்கிறாங்க, கண்டிக்கு போனவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா என்னுடைய தரிசனத்தை இவங்க நிறைவேற்ற விடுறாங்கல்ல, என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற விடுறாங்கல்ல. அப்ப பாருங்க, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில இவனுடைய தரிசனத்துக்கு உதவி செய்வாங்கன்னு தீர்மானித்திருந்த பொழுது யாருமே உதவி செய்யல, எல்லாருமே எதிர்த்து நின்றாங்க. ஆனா இப்படியே அவன் தரிசனத்தை அடைஞ்சிட்டான். ஆனா இப்ப என்ன பிரச்சனை, இந்த தரிசனத்துக்கு எதிராக இருந்தவங்களை மறக்கிறதா இல்லையா? கத்தருக்குள் அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரி தான். சில நேரத்தில் எங்களுடைய வியாபாரத்துக்கோ அல்லது தொழிலுக்கோ, எங்களுடைய வாழ்க்கைக்கோ, எங்களுடைய முன்னேற்றத்துக்கோ யாராவது குறுக்கிட்டு இருக்கலாம், எங்களுக்கு உதவி செய்யாமல் எங்களை புறக்கணித்து தள்ளி இருக்கலாம். இப்ப அவங்கள எங்களுக்கு மறக்க முடியாது, அவங்கள எல்லாம் ஞாபகம் வரும், இந்த மனுஷன் எனக்கு விரோதமா கிரியை செஞ்சவன், இவன் தான் என்னுடைய காரியத்துக்கு, என்னுடைய தரிசனத்துக்கு, திட்டத்துக்கு எதிராக வந்தவன் முன்பதாகும். அப்ப அவங்கள மறக்க முடியாது எங்களுக்கு. ஆனா யோசேப்பு எங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, அவங்களை எல்லாவற்றையும் மறந்தான், மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஆனால் மறந்தான். இரண்டாவது பகுதியை பாருங்க, அது 37 அதிகாரத்திலேயே 27-28 வாசிங்க.
அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரன், நம்முடைய மாம்சவுமாயிருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள்.
சரி, இந்த இடத்துல நாங்க பார்க்கலாம், அவருடைய சகோதரர்கள் அவன் ஒரு 20 வெள்ளிக்காசுக்காக அடிமையா விற்கிறான், 20 வெள்ளிக்காசுக்காக அடிமையா விற்கிறாங்க. இதுல நாங்க அவதானிக்கலாம், அவன் ஒரு அரசனாக, ஒரு ஆளுகிறவனாக அவன் வர இருக்கிறான். ஆனால் அதற்கு நேர் விரோதமாக இவனை ஒரு அடிமையாக அவங்க விற்பனை செய்யறான். வேற யாரும் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய நெருங்கிய சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர். எங்களுக்கு மறக்க முடியாது என்னன்னா, தூரத்தில் உள்ளவங்க எது செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு மறக்க முடியாது. என்னுடைய கணவர் இப்படி சொல்லிட்டார், என்னுடைய மனைவி இப்படி சொல்லிட்டாங்க, என்னுடைய பிள்ளைகள் இப்படி சொல்லிருச்சு, என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் இப்படி செஞ்சிட்டாங்க, நான் நேசிக்கிறவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, அதுதான் எங்களுக்கு மறக்க முடியாது. எங்கள் மீது அன்பு பாராட்டுறாங்க யாராவது அப்படி செஞ்சிட்டா, அதுதான் எங்களுக்கு மறக்க முடியாது, எப்பொழுதும் அதுதான் ஞாபகம் வரும். ஆனா யோசேப்புக்கு ரொம்ப சஞ்சலமா இருந்தது, அதுதான் என்னுடைய சகோதரங்க என்ன குழியில போட்டாங்க, இவ்வளவு கொஞ்சம் யோசிப்பாருங்க, என்ன விட்டு போட்டாங்க, என்ன ஒரு அடிமை ஆக்கிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில தான் 7 வருடம் கழிச்சுன்னு அவங்களை விடுதலை ஆக்கணும்ன்ற தேவன் சட்டத்தை போட்டாங்க. ஆனா எகிப்தியர் மத்தியில் அவ்விதமான சட்டங்கள் இருக்கல, அவன் ஆயுள் முழுவதும் அடிமையா இருக்கணும், ஆயுள் முழுவதும் அடிமையா இருக்கணும், அவ்விதமான ஒரு நிலைமைக்கு சகோதரர்கள் தள்ளிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவ்விதமான சம்பவத்தெல்லாம் யோசேப்பு மறக்கிறார். முதலாவது வந்து தரிசனத்துக்கு தடையா இருந்தவங்க, ரெண்டாவது வந்து அவனை அடிமையா தன்னுடைய சகோதரங்க விட்டு போட்டது, மூன்றாவது சம்பவத்தை பாருங்க, அது வந்து 39:14 சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை குறித்து ஒரு போத்திபாருடைய மனைவி பொய் குற்றத்தை சாட்டுறான். எல்லாத்தையும் மறக்கலாம், பொய்யா எங்களை குறித்து சொன்னா எங்களுக்கு மறக்க முடியுமா? இங்க யோசேப்பு உண்மையை உத்தமமா தேவனுக்கு பயந்து அவன் வேலை செய்யறான், அந்த வீட்டுல உண்மையா அவன் இருக்கிறான். வாலிபர்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, வாலிப சமுதாயம் தான் நாளைக்கு இந்த ஜெர்மன் தேசத்துல பெரிய பணியை செய்யக்கூடாது. முதியவர்கள் பெரியவர்கள் அவங்க தேவனுக்காக பயந்து நடக்கிறாங்க, ஆனா அடுத்த ஜெனரேஷன் யாரு? இந்த வாலிப பிள்ளைகள் தானா. இங்க வந்த பொழுது ட்ரெயின்ல போகக்குள்ளேயோ ஸ்டேஷன்ல நிக்கக்குள்ளேயோ பார்ப்பேன், யாருமே தலை நின்று நிமிந்து நிக்கிற மாதிரியோ அல்லது இன்னொருத்தரோட கதைக்கிற மாதிரியோ இல்ல, எல்லாம் இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காதல மாட்டிக்கிட்டு காதல் 2 வயர் போகுது, இப்படித்தான் இருக்கிறாங்க. அது ஏறினாலும் வயரோட ஏறுறாங்க, இறங்கினாலும் வயரோட. அப்ப சில நேரத்துல மற்றவங்களோட பழகுறாங்களா என்ன மாதிரின்னு தெரியாது, ஆனா எல்லாருமே இந்த போன்ல தான் இருக்கிறாங்க, இன்டர்நெட்ல இருக்கிறாங்க. சில நேரத்துல ஒரு பைபிளை பாக்குறதும் இன்டர்நெட்ல இந்த ஹெண்டில இந்த மொபைல் போன்ல பாக்குறோம், ரொம்ப பரவாயில்ல. இதுல பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தை இருந்தாலும் எங்களுடைய கையில, அதனாலதான் நிறைய வசனங்களை சொல்லி வாசிக்க சொல்றது. இப்ப நான் நிறைய வசனங்களை தருவேன், உங்களுக்கு அருவறுப்பா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியம், நாங்க வாசிக்கணும், வாசிக்கிறத நாங்க கேட்கணும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் தான், வாலிப பிள்ளைகள் தான் நாளைக்கு முன்பதாக ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியவங்க. அண்மையில நான் ஒரு இடத்துல அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பேசிட்டு வந்தேன், நீங்க ஆண்டவரை தேடுறீங்க, உங்களுடைய பிள்ளைங்க ஆண்டவரை தேடாம இருக்கிறான், உங்களுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வாரதில்லை, உங்களோடு இந்த பரம்பரை முடிய போகுது, அவங்களே ஆண்டவரை தேடலாட்டி நாளைக்கு அவங்க கல்யாணம் கட்டி எப்படி மனைவி பிள்ளைகளோட ஆலயத்துக்கு போவாங்க? நீங்க தான் தேவ பக்தியுள்ளவரா இருக்கிறீங்க, ஆனா உங்களோட பிள்ளைகள்கிட்ட காண கிடைக்கல. அப்ப அப்படி செஞ்சோன்னு சொன்னா வருகிற ஒரு சமுதாயம் ஆண்டவரை தேடாத ஒரு சமுதாயமா மாறி. ஆகவே ரொம்ப சந்தோஷம், இங்கு முன்பதாக வாலிபர்கள் வந்து நீங்க இசைகளை இசைத்து தேவனுடைய வார்த்தைகளை பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினீங்க. ஆண்டவர் இந்த யோசேப்பை போல இந்த நாட்டில் உங்களை நிறைவாய் உயர்த்துவாராக. அல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து போவோம். அப்ப பொய் குற்றம், இவன் செய்யாத ஒரு குற்றத்தை செய்யறான் சொல்றான். இப்ப நாங்க நல்லா வேலை செய்யறோம், எங்களுடைய காரியாலயத்துல எங்களுடைய கம்பெனில நல்லா வேலை செய்யறோம், நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்யற எங்களை பார்த்து சோம்பேறின்னு சொல்லலாம், எப்படி இருக்கும் எங்களுக்கு? இவன் வேலை செய்யறான்ல ஒரு சோம்பேறி அப்படின்னு சொன்னா, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு பொய்யான குற்றம் நடக்குது. சில இதுல நல்லா இருப்போம், எங்களை குறித்து பொய்யான காரியத்தை சொல்லக்குள்ள எங்களுக்கு தாங்க முடியாது, அது மாத்திரமல்ல அவங்க மறக்கவும் முடியாது, என்ன குறித்து ஒரு பொய்யான குற்றத்தை சாட்டிட்டான். அப்ப இவ்விதமான சூழ்நிலை நடக்குது, இவ்விதமான இந்த யோசேப்போட வாழ்க்கையில விதமான சூழ்நிலை நடந்துச்சு, அவ எல்லாவற்றையும் யோசேப்பு மறந்தான். ஆமேன். எங்களை சொல்லலாம் இது ஒரு லேசான காரியம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்த யோசேப்போட வாழ்க்கையில ஒரு நிலைமைக்கு வந்த உடனே அவனுடைய 13 ஆண்டு காலத்துல அறியாத புரியாத காலத்துல நடந்த எல்லா சம்பவத்தையும் அவன் மறந்தான். அதனாலதான் அங்க யாக்கோபு செத்த பிறப்பாடும் அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் வந்து திருப்பியும் மன்னிப்பு கேட்கிறாங்க. அவன் சொன்னான், தேவனா, நான் இதெல்லாத்தையும் எப்பயும் மன்னிச்சு மறந்துட்டேன். ஆமென். இது யோசேப்புடைய சம்பவம், வேதத்துல நாங்க பார்த்தோம். இப்ப 2வது பகுதி தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு நடைமுறையில நாங்க எடுக்க போறோம். இது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதுதான் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமென். இதுதான் எங்களுக்கு ஒரு சுகம். நான் இன்னைக்கு ஒரு சுகமளிக்கிற கூட்டத்தை பேசல, ஆனா ஒரு ஆவிக்குரிய சுகத்தையும் ஆவிக்குரிய விடுதலையும் இந்த மாலை பொழுதுல கத்தர் எங்களுக்கு கட்டளையிட விரும்புறேன். ஆவிக்குரிய ஒரு சுகம் எங்களுக்கு தேவை. சரீரத்தில் இருக்கிறத விட ஆவிக்குரிய சுகமும் விடுதலை எங்களுக்கு தேவை. அதை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வழியை தான் இந்த மாலை நேரத்தில் செய்தியாக ஆண்டவர் எங்களுக்கு தாரார். இப்ப வேதத்தை நாங்க வாசி பார்ப்போம். இப்ப நாங்க எப்படி மறக்கலாம், எப்படி மறக்கலாம், என்ன சொல்றீங்க, எல்லாரும் என்ன பாக்குறீங்க, எப்படி மறக்கலாம், எப்படி ஒருவர் செஞ்ச காரியத்தை மறக்கலாம்? சிலர் சொல்லுவாங்க, மறக்கவே மாட்டான். ஆனா நாங்க வேதத்தில் ஆண்டவர் அழகான முறையை சொல்லி இருக்கிறாரு, நாங்க ஒருத்தரை மன்னித்தா என்ன செய்யலாம்? அடுத்தது புரிஞ்சுமே ஒண்ணு சொல்ல மாட்டேன். மன்னித்தா மறக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, நான் மன்னிக்கிறேன் ஆனா மறக்க மாட்டேன். அது என்ன மறக்க மன்னிப்பு? மன்னிச்சா மறந்துடலாம், மன்னிச்சா மறந்துடலாம். இன்னைக்கு மன்னிப்பு கொடுத்தா எல்லாத்தையும் உங்களோட வாழ்க்கையில மறந்துடலாம். அல்லேலூயா, ஆமென். அவிதமான உதாரணங்களை வேதத்துல நாங்க பார்ப்போம். முதலாவது வாசிங்க, மத்தேய எழுதிய சுவிசேஷம் 18வது அதிகாரம் 21-35 மட்டும் இந்த வசனத்தை நாங்க வாசிப்போம்.
அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், பரலோராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு விவாகம் நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டியை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலிலே ஓடிவிட்டான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன்னுடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவரிடத்தில் அவன் ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார்.
ஆமென். இந்த 21வது வசனத்துல பேதுரு ஒரு நல்ல கேள்வியை கேட்டனால ஆண்டவர் ஒரு நல்ல உதாரணத்தை சொல்றார். பேதுரு என்ன கேட்கிறார்? அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம்
மன்னிக்க
வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்றான். இப்ப வந்து அந்த யூதர்களுடைய நடைமுறையில வந்தது தான் 7. இப்ப பாருங்க, இன்றைக்கு நாங்க சொல்ற இலக்கம் எத்தனை? 3. 7 சொல்ல மாட்டோம். 1, 2, 3 சொல்றதுக்கு இடையில எழுந்திருங்க. இல்லாட்டி 1, 2, 3 எல்லாரும் ஓடணும். அப்ப அது மாதிரிதான் அவர் ஒரு சர்வ சாதாரணமா, இப்ப இன்னைக்கு இயேசுவானவர் தான் நான் கேட்டிருப்போம், இயேசுவானவர் மூன்று தடவை மன்னிக்கிறேன்னு கேட்டிருப்போம். ஆனா யூதருடைய அவங்க ஏழு வந்து ஒரு சண்புறத்தை குறிக்கிறது, ஏழு தரமா அப்படின்னு பேதுரு கேட்கிறார். அப்ப பேதுரு கேட்கிற பொழுது இயேசுவானவர் என்ன சொல்றாரு, ஏழு ஏழு எழுபது
தரம் உனக்கு சொல்லு,
ஏழு எழுபது தரம்னு சொல்றாரு. எழுபது எண்ணத்தை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க, எழுபது எண்ணத்தை குறிக்குது. சங்கீதம் தொண்ணூறுல பார்க்கிறோம், எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியினால் எண்பது வருஷம் அப்படி போனாலும் அது வருத்தமும்
சஞ்சலமும்
ஒரு ஆயுஷ் இல்லையே குறிக்குது. எழுபது ஒரு ஆயுஷ் இல்லை. அப்ப என்னது, நீ ஆயுள் முழுவதும் என்ன செய்ய கஷ்டமா இருக்கு போல, இது ஒருக்க மன்னிக்கலாம் ரெண்டு முறை மன்னிக்கலாம், இது என்ன ஆயுள் முழுவதும் மன்னிக்கின்ற புது செய்தி, ஆயுள் முழுவதும். அல்லேலூயா, ஆயுள் முழுவதும். இப்ப பாருங்க, எழுபது வருஷத்துல நாங்க என்னதான் ஓடினாலும், இப்ப ஐம்பது வருஷம் அறுபது வயசத்துக்கு இடையில அப்படி இப்ப பின் சமுதாயம் எப்படியோ தெரியாது. ஆனா முன்ன உள்ளவங்க நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் இதா இருந்ததுனால இப்ப எல்லாம் மறந்துகள் தானே. ஆனா இப்ப இருக்கிற சமுதாயம் எங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் எழுபது வருஷத்தை வச்சிருக்கிறார், பரவாயில்ல, ஆயுள் முழுவதும் மன்னிக்க வேண்டும் என்ற கருத்து இருக்குது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நல்ல அருமையான ஒரு சம்பவம். அவன் எஜமான் கணக்கு பார்க்க தோங்கின பொழுது 16,000 தாலந்து கடன் பட்டு ஒருத்தனை கொண்டு வரான். அவன் கடனை தீர்க்க நிர்வாகம் இல்லாதபடினால் அவனுடைய ஆண்டவர் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு கடனை தீர்க்கும்படி சொல்லிட்டான். என்ன நடக்குதோ தெரியாது. நீ ஆவலத்தை அவனுக்கு தன்னுடைய மனைவி பிள்ளைகள் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அந்த கடனை தீர்க்கக்கூடிய காரியம் அவனிடத்துல இல்ல. ஆனா அவன் அந்த எஜமான்ட்ட அவன் கெஞ்சி கேட்ட பொழுது அந்த எஜமான் என்ன செய்யறான், அவன் எல்லாவற்றையும் மன்னிச்சுட்டான், எல்லாவற்றையும் மன்னிச்சுட்டான். அவன் மன்னிச்சு மன்னிப்பை பெற்று இவன் போற வழியில இவங்கிட்ட 100 வெள்ளிக்காசு வாங்கின ஒருத்தன் அகப்படுறான். வேற ஒரு கதையும் இல்ல, போன உடனே எங்க பிடிக்கிறான், கழுத்தை பிடிச்சிட்டான். இவனுக்காவது பேசுறதுக்கு சந்தர்ப்பம் இருந்துச்சு, அவனுக்கு அதை கூட விடல, கழுத்தை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு, நீ என்ன பெற்ற அவ்வளவு காசை என்ன செய்யணும், நீ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அவனுக்கு பிரச்சனை கொடுக்கிற பொழுது அந்த காட்சியை உடனா நின்றவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தான். பாத்துட்டு போயிட்டு அந்த எஜமான் போய் சொன்னாங்க, பாருங்க நீங்க இவ்வளவு காரியத்தை மன்னிச்சிட்டீங்க, ஆனா இவன்ட்டு வாங்கின அந்த 100 வெள்ளிப்பணத்தை காச மன்னிக்கல. உடனே அந்த எஜமான் மறுபடியும் கூப்பிட்டு இந்த பாருங்க நடந்தது எல்லாம் அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு, அவங்களுக்கே துக்கமா இருக்கு, ஆண்டவரிடத்தில் வந்து நடந்தது எல்லாம் அறிவித்தார்கள். இந்த இது கீழே வரதான் முக்கியமான வசனம். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதினால் அந்த கடன் முழுவதை உனக்கு மன்னித்து விட்டேன், நான் உனக்கு இணங்கினது போல நீயும் அவன் உடன் வேலைக்காரருக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவர் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கருடைய கையில ஒப்பு கொடுத்தார். நல்ல விடுதலையான ஒரு மனுஷன், மற்றவரை மன்னிக்கிறதுக்கு அவன் விரும்பாததுனால ஒன்னு ஆண்டவர் கோபப்பட்டார், மறுபடியும் அவனை கொண்டு போய் ஜெயில போடுறார். இதே காரியத்துக்கு கீழே சொல்றாரு, நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்புதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால்
என்
பரமபிதா உங்களுக்கும் அப்படியே அதே மாதிரிதான் இருக்கு. இதே மாதிரி அவனுக்கு நடந்த நாங்க சொல்லலாம், அந்த கடனுக்கும் நம்மளுக்கு எந்த சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில நாங்க செஞ்ச எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சுட்டார். ஆமே, என்னென்ன அக்கிரமம் செஞ்சோமோ அதெல்லாம் நாங்க ஆண்டவரத்துல வந்த உடனே ஆண்டவர் எங்களை மனதார மன்னிச்சு மறந்துட்டார். ஆண்டவர் ஒன்னையுமே அவர் நினைக்கல. ஆண்டவர் கடலில் ஆழத்துல எல்லாத்தையும் போட்டார். சிலர் இருப்பாங்க ஆழத்துல போட்டது சுழியோடி போய் எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க, பிரதர் ஆண்டவர் அதை பார்க்கல, ஆண்டவர் அப்படியே மன்னிச்சு மறந்துட்டார், எங்களை நினைக்கவே இல்லை அதை குறித்து. இன்னைக்கு ஏதாவது பிசாசு கொண்டாந்து காட்டுறான்னு நீங்க ஒண்ணுக்குமே பயப்படாதே, உண்மையான அறிக்கையோடு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டா சொல்லிட்டா அப்படியே மன்னிச்சிட்டேன். தைரியமா முன்னுக்கு போகலாம். இப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, இவ்வளவு காரியத்தை மன்னிச்ச பிற்பாடு எங்களிடத்துல சில கடன் வாங்கினவங்க இருக்கிறாங்க. எங்களிடத்துல கடன் வாங்கினவங்க இருக்கிறாங்க. என்னத்தை குறிக்குது? எங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன காரியங்க செஞ்சு. என்ன சின்ன காரியம்? சிலருக்கு கோபம் வரும், நான் சர்ச்சுக்கு வந்தேன், எனக்கு பிரைஸ் லோட் சொல்லல அந்த பிரதர், அந்த சிஸ்டர் என்னோட கதைக்கல, அதுதான் கடன் மாதிரி. அதோடு அவங்களுக்கு கோபம், அதற்கு எந்த தொடர்புமே கிடையாது. சில இடத்துல சின்ன சின்ன காரியங்கள், வார்த்தைகள், அதை நாங்கள் மன்னிக்கல. குடும்பத்தில் கணவன் மனைவியா இருக்கிற பொழுது ஏதாவது கணவன் சொன்ன வார்த்தையை மனைவி மன்னிக்காதது, பட் மனைவி சொன்ன வார்த்தைகளை கணவன் மன்னிக்காதது. உடனா இருக்கிறவங்க செஞ்ச காரியங்களை மன்னிக்காதது எங்களையே ஒரு சிறை மாறி வைக்கும். ஆமே, எத்தனை பேருக்கு சிறையில் இருக்க விருப்பம்? யாருக்குமே விருப்பம் இல்லை, யாருக்குமே விருப்பம் இல்லை. ஆனா தானாவே நாங்க சிறைக்கு போறோம். எப்படி போறோம்? நான் ஒருத்தரை மன்னிக்கலாட்டி நான் சிறைக்கு போறேன். சும்மா சிறையும் இல்லை, உபாதிக்கிறவர் கையில். நல்லா அறிஞ்சுக்கிறனும், நாங்க ஒருத்தரை மன்னிக்கலாட்டி அதுதான் எங்களுக்கு பிரச்சனை, அதுதான் எங்களுக்கு சிரமாரி, அதுதான் எங்களுக்கு வேதனை. தேவன் இந்த மாலை நேரத்தில் விரும்புறார் மற்றவர்களை மன்னிக்கும்படியா. ஆமே, மன்னிக்கிற பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கையில், அதான் அந்த உதாரணத்தை நான் எடுத்தேன், எத்தனையோ சம்பவங்கள் நடந்தது, அதை எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்துட்டான். அதுபாடு அதை நினைக்கவே இல்லை. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்க யாரையாவது மன்னிக்காம இருந்தா அது எங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும். ஆமே, யாரையாவது நாங்க மன்னிக்கலாட்டி அது எங்களுக்கு பிரச்சனை. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்றேன். ஒரு அது வந்து ஒரு புற்றுநோய்க்கு சமானம். சிலருடைய வியாதிக்கு கிருமிகள் மாத்திரமல்ல, தொற்று நோய்கள் மூலமா மாத்திரமல்ல, பிசாசு மாத்திரமல்ல, சில நேரத்தில் எங்களுடைய வியாதிக்கு நாங்களே காரணமா இருக்கும். ஒரு புற்றுநோயில் சகோதரிக்காக ஜெபிக்க போயிருந்தேன். அப்ப கத்தர் உணர்த்தின காரியம், அவங்க ஒரு வைராக்கியமா இருக்கிறான், கோபமா இருக்கான், கசப்பா இருக்கிறான். அப்ப அந்த சகோதரிக்கு சொல்லி, நீங்க யார்கிட்டயாவது, நீங்க இப்ப மரண தருவாயில் இருக்கிறீங்க, உங்களுக்கு கசப்பு வைராக்கியம் கோபம் யார்கிட்டயாவது இருந்தா, ஏதாவது சம்பவம் நடந்திருந்தா அவங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க அப்படி. அப்ப அவங்க யோசிச்சு பார்த்து சொன்னாங்க, ஆமா இன்னார் மூலமா நான் கசப்பா இருக்கிறேன் அப்படி. அவங்க அப்படியே மன்னிச்சு ஜெபம் பண்ணன, ஆண்டவர் அந்த சுகத்தை கொடுத்தாரு அவங்களுடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. சில நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் மன்னிப்பு கொடுக்காத நிமித்தமாக நாங்களே எங்களே ஒரு சிறையில மாறி வைக்கிறோம். வீட்டில் அப்படி நடக்கும். இன்னும் வசனத்தை பாருங்க, மத்தேயு 6:14-15 நான் சுருக்கமா முடிக்கிறேன்.
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார்.
நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிற பொழுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பை கொடுக்கிற பொழுது விடுதலை. இப்ப என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ரொம்ப கசப்பா இருந்தது என்னுடைய தகப்பனார் மீது. ஏன்னா எங்க வீட்டில் 8 பேர் எல்லாரும் எல்லா 6 சகோதரர்கள். அப்ப மிகவும் கஷ்டப்பட்டு எங்களுடைய தாயார் தான் எங்களை வளர்த்தான். கல் உடைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தான். அதனால எங்களுடைய அம்மா மேல சரியான அன்பு, ஆனா அப்பா மேல சரியான வெறுப்பு. நான் படிக்க போற காலத்துல சீசன் கூட வாங்கி கொடுக்கல, எனக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கல, உடுப்பு வாங்கி கொடுத்த, எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு ஷர்ட் கூட வாங்கி கொடுக்கல. அதனால நான் வளர்ந்தேன்னு எனக்கு சரியான மனசு கசப்பா இருந்துச்சு. என்னுடைய அப்பா எனக்குன்னு ஒண்ணுமே செய்யல அப்படின்ற ஒரு கசப்பு வைராக்கியத்துல நான் வாழ்ந்தேன். ஆனா ஆண்டவர் அறிஞ்சு வந்த பிற்பாடு அப்ப அந்த கசப்பு வைராக்கியத்தெல்லாம் விட்டுட்டேன். என்னை தகப்பனார் என்ன செயலாச்சும் பரவாயில்ல, நான் அவருக்கு நான் உதவி செய்ய. இன்னைக்கும் என்னுடைய தாயின் தகப்பன் என்னோடு இருக்கிறாங்க. இன்னும் அவங்களை அன்பா நேசித்து அவங்கள உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை தந்திருக்க. சில நேரத்தில் எங்களுடைய பெற்றோர் மீது கசப்பா இருப்பாங்க, எனக்கு இதை செய்யல, அவங்க எனக்கு உதவி செய்யல அப்படின்ற ஏதாவது காரியம் இருந்தா எங்களுடைய தகப்பனருக்கு விரோதமா இருந்தா நாங்க மன்னிப்பு கொடுக்கணும். தாய்க்கு விரோதமா இருந்தா நாங்க மன்னிப்பு கொடுக்கணும். இங்க எல்லாட்டியும் அவங்க வேற நாட்டில் இருந்தா கூட டெலிபோன் பண்ணி சரி மன்னிப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. யாருக்காவது ஆண்டவர் இந்த வார்த்தையினோட பேசலாம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, என்னுடைய அனுபவத்துல நடந்த ஒண்ணுதான். ஒரு முறை கிறிஸ்துமஸ் நாள், எல்லாம் கிறிஸ்துமஸ் எல்லாம் நல்ல அழகான முறையில கொண்டாடினேன். 26ஆம் தேதி என்ன கேட்காம என்னுடைய மனைவி ஒரு காரியத்தை செஞ்சிட்டான். அதனால கொண்ட மாதிரி ஏசிட்டேன், ஏசி அவர்கள் வந்து கோபம். அவங்களுக்கு 26ஆம் தேதி கோபம், 27, 28, 29, 30, 31 கோபம். இப்ப 31ஆம் தேதி தான் இப்ப பிரச்சனையான நாளா இருக்கு. 31ஆம் தேதி 7:30 எங்களுடைய விழிப்புறவு கூட்டம் ஆரம்பிக்கும், அடுத்த நாள் 5 மணிக்கு முடியும். அப்ப அந்த முதல் நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் அபிஷேகத்துல அங்கு 1ஆம் தேதியில ஆண்டவருடைய பிரசன்னத்துல நாங்க நிரம்புவோம். அது நிரம்பி முடிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துதல் தெரிவிப்போம். அப்ப முதலாவதாக என்னுடைய மனைவி என்னிடத்துல வந்து எனக்கு முதலாவது வாழ்த்துதல் செய்வாங்க, நான் அவங்களுக்கு வாழ்த்துறது. அதுக்கு ஒருபாடு தான் சபையில ஊழியம் செய்யறவங்க விசுவாசிகள் எல்லாரையும் வாழ்த்துறது. அப்படிதான் நாங்க பழகி இருக்கோம் திருமணம் முடிஞ்சு 14 ஆண்டுகளா. அப்ப இப்ப போன வருது சரியான இப்ப பிரச்சனை இப்ப என்னது இப்ப இல்ல, நானும் வல்லமையான செய்தியெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன், புது வருஷம் இல்லையா கொடுக்கணும் விசுவாசிகளுக்கு. ஆனா இங்க ரெண்டு பேர்கிட்ட இப்ப கோ அவங்கள நான் பாக்குறது இல்ல, அவங்க என்ன பாக்குறது இல்ல, ஏன்னா அவ்வளவா நானும் ஏசிட்டேன். அப்ப விழிப்புறவு குட்டம்பு போறது எல்லாம் பாடெல்லாம் பாடி இப்ப செய்திக்கு கொடுக்க போறாங்க. அப்ப எனக்குள்ளேயே பெரிய போராட்டம், இப்ப என்னத்த நான் பேச போறேன், என்ன துணிவா நின்று பேச முடியும், பிரசங்கம் பண்ணி முடிஞ்சு எப்படி போய் மற்றவங்களெல்லாம் வாழ்த்தக்குள்ள என்னுடைய மனைவி பாத்துக்கிட்டு இருப்பாங்களே. அப்ப என்ன செஞ்சேன், அதெல்லாம் வச்சுட்டு கூட்டத்துல இப்படி மூளையில போய் உட்காந்து நாங்கள கைய பிடிச்சு கூட்டிட்டு போன ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு, எங்க ஆலயத்துக்கு பின்னுக்குதான் ரூம் இருக்கு, அவங்களை கைய பிடிச்சு பண்ணுனா நீங்க செஞ்ச எல்லா காரியத்தையும் மனதார மன்னிக்கிறேன் அப்படின்னு கையப்பிடிச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்தனத்தை ஒரு பெரிய விடுதலையா இருந்துச்சு. அல்லேலூயா. இது அனுபவம். எங்கட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும். சில நேரத்துல பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்க சொல்லுவாங்க, பாஸ்டர் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, ஆனா கணவன் மனைவி கிடையில சரியான கோபம், தொடர்பு இல்லை, நல்ல உறவு இல்லை. இந்த பிரச்சனை பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கணுன்றதுன்றத தெரியாம இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் இப்படி நடந்துக்கிறது இந்த பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்குது. ஆனா பாஸ்டர் பிள்ளையுடைய படிப்புக்காக ஜெபிங்க, அவனுடைய தொழிலுக்காக ஜெபிங்க, அவனுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனா ஆசீர்வாதத்துக்கு நாங்களே தடையா இருக்கிறோம், நாங்களே ஒரு சிறையில இருக்கிறோம். எப்படி ஆசீர்வாதங்களை கடந்து வர முடியும், எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும், நம்மளே சிறையிலையும் பிரச்சனையிலையும் நாங்க இருக்கிறோம். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நாங்கள் மன்னிக்காத ஒரு சுபாவம் இருக்குன்னு சொன்னா அது எங்களுக்கு வேதனையா இருக்கு. நாங்க யாராவது இப்ப பாருங்க சிறையில இருந்து உங்களுக்கு விடுதலைன்னா எவ்வளவு கதையா கதவை திறந்துகிட்டு ஓடி வந்துடும். அது மாதிரிதான் நான் சிறையில இருந்து வெளியே வரணும்னு யார் யாரெல்லாம் விரும்புறோமோ அவங்க தான் முதலாவது போய் மன்னிப்பு கேட்டுறேன். அல்லேலூயா. ஏன்னா நான் விடுதலையடைய விரும்புறேன். சிலதில் நாங்க சொல்லலாம், இல்ல அவர் தான் பிழை செஞ்சாரு அவர் முதலாவது வரட்டும், அப்படி காலங்களை போட்டுக்கிட்டு இருந்தா நான் தான் சிறையில கூடுதலா இருக்க போறேன், அந்த நாள் வராது. நான் விடுதலையடைய விரும்புறேன், நான் அவரத்துல போய் மன்னிப்பு கேட்டுட்டு அவர் மன்னிப்பு கொடுக்கிறாரா இல்லையா அதுல முக்கியம், நான் அவரத்துல கேட்க போறேன். அதே போல நாங்களும் மன்னிப்பு கொடுப்பதற்கு தயாரா இருக்கணும். கடைசியா ஒரு வசனத்தோடு நான் முடிக்கிறேன். இது சபையின் ஆசீர்வாதத்துக்கான வசனம், எபேசியர் 4வது அதிகாரம் 31-32 வாசிங்க.
சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது, ஒருவரையொருவர் தயவாயும் மன உருக்கவாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் சபைக்கு எழுதுறார். எழுதக்குள்ள சகலவிதமான கசப்பும், சகலவிதமான கசப்பும் சபைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரவே கொண்டு வராது. கசப்பு ஒரு வேர், அது வளர்ந்துச்சுன்னா கட்டடத்தை உடைச்சிரும். சில இடங்கள்ல இங்க அப்படி காண கிடைக்கல, இலங்கையில நாங்க பார்க்கலாம் சில கட்டடத்துல இந்த குருவிகள் அசிங்கம் பண்ணி அந்த விதைகள் மூலமா சில மரங்கள் எல்லாம் வரும், கடைசியா அந்த கட்டடத்தையே இடிக்கும், வெடிப்பை உண்டாக்கும். ஒரு சின்ன வேர் சபையில ஒரு கசப்பு சபைக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்காரு. சகல விதமான கசப்பும் கோபம் மூர்க்கம் கூக்குரலும் இது என்ன சொல்லப்படுகிறது, ஒருவர் ஒருவர் தயவாவும் மன உருக்கமா இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க. ஒரு குடும்ப ஆசீர்வாதத்துக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மன்னிப்பு பெறணும். கணவர் என்னதான் செஞ்சிருந்தாலும் அதை சொல்லாம, நான் அப்படியே நான் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன், அன்புள்ள அத்தா சரி சொல்ல வேண்டியது, அன்புள்ள அத்தா நீங்க செஞ்ச எல்லா காரியத்தையும் நான் மனதார மன்னிக்கிறேன். கணவன் சொல்லணும் மனைவி பார்த்து, நீங்க செஞ்ச எல்லா காரியத்தையும் நான் உங்களை மனதார மன்னிக்கிறேன். எதையும் சுட்டி காட்டக்கூடாது. ஒருவேளை இந்த நாளில நடந்த சம்பவமா இருக்கலாம், இந்த கிழமையில நடந்த சம்பவமா இருக்கலாம், போன வருஷம் நடந்த சம்பவமா இருக்கலாம், நான் மன்னிப்பு கொடுக்க தயாரா இருந்தா இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய விடுதலையை காண்ற இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் வரப்போகுது. என்னுடைய சகோதரர்கள் ஏதாவது செஞ்சிருந்தா, அதுவும் யோசிப்புடைய வாழ்க்கை சகோதரங்கள் நெருக்கினா, தம்பியோ அண்ணனோ அவங்க மீது கோபமா இருந்தா, இன்னைக்கு அவங்களோட தொடர்பு கொள்ள, இன்னைக்கு அவங்களோட கதைங்க, தம்பி நான் உன்னோட கோபம் இல்லை, அண்ணா இனிமே உன்னோட கோபம் இல்லைண்ணா, அது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அது எங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, சபையில ஒரு சகோதர சகோதரிக்குள்ள யாதொரு பிரச்சனையா இருந்தா, கோபமா இருந்தா, மன்னிப்பு கொடுக்க முடியாத தன்மை இருந்தா, பிரதர் நான் அவங்களை மனதார மன்னிக்கிறேன். அது சபைக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமே, தேவனுடைய சபைக்கு ஒரு ஆசீர்வாதம். இதுதான் இந்த நாள்ல கொடுக்கிற செய்தி, சபைக்கு ஒரு ஆசீர்வாதம். எல்லாரையும் கேட்டா சொல்லுவோம், சபை ஆசீர்வதிக்கப்பட விரும்புறோம். எல்லாரும் சொல்லுவோம், சபை ஆசீர்வதிக்கப்படுறத நாங்க விரும்புறோம். அப்படின்னு நாங்க ஒரு காரியத்தை செய்யணும். பெரிய காரியம் இல்ல, சில நேரத்தில் எங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். இங்க பாருங்க, நாகமான பத்தி எங்களுக்கு எல்லாரும் தெரியும், அவன் படைத்தலைவன், ஆனா குஷ்டரோகம், ஆனா அவனுக்கு சுகம் தேவை. எலிசா இடத்துல வந்த பொழுது எலிசா ஒரு சின்ன காரியத்தை தான் சொன்னார், நீ யோர்தான்ல போய் ஏழு தரம் முழுகிவா, அது உனக்கு சுகத்தை கொண்டு வர. அந்த சின்ன காரியம் அவனுக்கு கஷ்டமா தெரிஞ்சது, ஆனா அந்த சின்ன காரியத்தை செஞ்ச பொழுது அவனுக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டான். அது மாதிரிதான் இவருடைய வாழ்க்கையில சுகம் தேவை. இந்த மன்னிப்பு கேட்க சொல்றது இந்த யோர்தான்ல குளிக்கிற மாதிரி இருக்கலாம். இது எப்படி நான் செய்யறது, என்னுடைய பேர் என்ன, நான் என்ன மாதிரியால், நான் போய் இதை செஞ்சா என்ன நினைப்பாங்க, இந்த நாகமான் படைத்தலைவன் போய் யோர்தான்ல குளிக்கக்குள்ள மற்ற எல்லாம் யோசிப்பான், என்ன இந்த தண்ணில குளிக்கிறான் அப்படின்னு சொல்லி. அதை தான் அவன் பார்த்தான், அதை பார்த்தா அவனுக்கு சுகம் கிடைக்காது. அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த சிஸ்டர் என்ன நினைப்பாங்க, அந்த பிரதர் என்ன நினைப்பாங்க, என்ன தரக்குறவா நினைச்சிருவாங்களே, நான் முதலாவது மன்னிப்பு கேட்டதுனால அப்படின்னு நினைச்சா நாங்க விடுதலை அடைய முடியாது. அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் விரும்புறேன் நான் சுகத்தை பெறது. ஹல்லேலூயா. நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெற விரும்புறேன், இது செய்ய முடியும். ஏன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில, தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில, இவ்விதமான சோகங்களும் பொய் குற்றங்களும் கைவிடப்பட்ட நிலைமைகளும் தரிசனத்துக்கு தடையா இருந்து எதிர்த்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தால், அவங்களை எல்லாரையும் மன்னித்து மறந்தார். பிள்ளைக்கு வச்ச பேரே மறக்க பண்ணினார் என்ற ஒரு பேரை மனாசே என்று சொன்னார். அதே போல எங்களுடைய வாழ்க்கையில இந்த முதலாம் தேதி இந்த நாள்ல வந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில என்ன சம்பவங்கள் நடந்திருந்தாலும், வீட்டுல நடந்திருந்தாலும், சபையில சகோதர சகோதரன் மத்தியில நடந்திருந்தாலும், அவை எல்லாவற்றையும் நாங்கள் மறக்கிற பொழுது இந்த நாள் தொடங்கணும் ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அது மாத்திரமல்ல, சகோதரர் வழிநடத்துக்குள்ள சொன்னார், அடுத்த கிழமை பெந்தகோஸ்தே நாள், பரிசுத்த ஆவியானவர் அங்கு ஊற்றப்பட்ட நாளா. சில நேரத்துல இயேசுவானவர் பரத்துக்கு போனாருன்னு இந்த வியாழக்கிழமை லீவு போட்டாங்க, ஆனா லீவு போட்டு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடங்கள்ல தான், கிறிஸ்தவ நாடு லீவு போட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்க அந்த விசேஷமாக அந்த அபிஷேகம் கிடைச்ச பரிசுத்த ஆவியானுடைய நாளை நினைவு கூற நாள, நாம் பரிசுத்த ஆவியுடைய வல்லமையிலோடு நிரப்பப்பட, சபையில இன்னும் பூரணமான ஒரு எழுப்புதலாக நாங்க முன்னோக்கி போகணும். அது எங்கட கையில தான் இருக்குது. நாங்க அடுத்த கிழமைக்கு ஆயத்தமா இந்த நாள்ல எங்களை நாங்க விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த நாள்ல எங்களை விட்டு கொடுக்கணும், நாங்க ஜெபம் பண்ண போகிறோம். அதுதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே, இது கிரியையிலே செய்யற ஒரு செய்தியா இருக்குது. எங்களுடைய கிரிய முறையில் நாங்க நிறைய முறை செய்தியை கேட்கிறோம், எல்லாம் தாள்ல எழுதிக்கிறோம், எல்லாம் தாள்ல இருக்குது. ஆனா இது தாள்ல இருக்கிற செய்தி இல்லை, நான் போய் ஏதோ ஒன்னு செய்யணும். ஆமே, க கணவன் மனைவி கிடையில ஏதாவது வைராக்கியம் கோபமா இருந்தா கரது பிடிச்சு நாங்க ஜெபம் பண்ண போறோம். ஆமே. அதே மாதிரி நாங்க மன்னிப்பு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். மன்னிப்பு கொடுக்கிற பொழுது நான் விடுதலை அடைகிறேன், ஆசீர்வாதமா இருக்க போறேன். ஆமேன். இது எங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு சுகத்தை கொடுக்கும், ஆவிக்குரிய ஒரு விடுதலையை கொடுக்கும். நாங்கள் மனதில் ஒரு சமாதானமா முன்னோக்கி போகலாம். எல்லாரும் கண்களை மூடி நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி சுவாமி.